resort Baudi.
Honorable Chairman, I move the item number 2, the amendment to the Intellectual Property Act number 36 of 2003 to enhance the protection given for the geographical indication of Sri Lanka. Honorable Sir, today this amendment to the Intellectual Property to enhance the protection given for the geographical indication of Sri Lanka. This amendment is not only a significant milestone in the history of intellectual property in Sri Lanka, but also important for our export revenues, as well as facing fake exports from other destinations that damage the global reputation of Lankan export sector. A geographical indication is a sign which gives an item a unique identity due to the specific qualities and characteristics that could be attributable to the country or region in which it has originated. Due to the distinctive features of a GI, they have a high economical and cultural value, and as such an asset to their country of origin. What is more important is the potential new value addition to the product in global markets as a result of the GI. The enhanced marketability and product reputation as a result of GI is a great value proposition for brand Sri Lanka and will support the future goals of our international trade. The Ceylon tea and Ceylon cinnamon are GIs identified by the Intellectual Property Act number 36 of 2003 as goods originating in Sri Lanka. These products, including pure Ceylon tea, Sri Lankan tea, pure Sri Lanka cinnamon, Sri Lankan cinnamon, that's pure Sri Lankan cinnamon, Sri Lanka kurundu, make a significant contribution to the economy of Sri Lanka. As I said, the value addition to the product in global market as a result of the GI is a leading reason for us to move towards GI. Therefore, the origin and the identity of these GIs should be protected in order to prevent unauthorized use that could be detrimental to the economic and moral rights of the original procedures, and to enhance the sustainability of the unique qualities of the GIs. Goods with GI face a strong competition from counterfeit both in the global and local market. As such, producers and exporters of the same have appealed to the relevant government authorities to introduce a registration system for GI in Sri Lanka by way of introducing new laws to the intellectual property regime, which could provide the required protection for goods identified as GI. Accordingly, a working committee consisting of members of the Advisory Commission for Intellectual Property and officials from different government departments was appointed by the Ministry of Industry and Commerce to formulate a mechanism for the protection of geographical indications in Sri Lanka through a registration system. The committee identified the non-availability of a domestic legal provision for registration of GI in Sri Lanka as the key issue faced by the exporters of Ceylon cinnamon, Ceylon tea, and related products in registering Sri Lankan GI internationally, since domestic registration in the originating country is a mandatory prerequisite for international registration of GI. Further, the committee was of the opinion that since the Act is silent as to the procedure of domestic registration, exclusive right of owners and other related matters to GI, the scope of Section 204 does not empower the minister to make regulation for the registration of GI in Sri Lanka. Thus, it was proposed by the WC to amend the Section 161 and 204 of the Act as an interim measure until a legal framework for the protection of GI in Sri Lanka is enacted, which is being drafted at present, to resolve the issues already faced by local producers and exporters of goods identified as GI in Sri Lanka. Accordingly, the approval of the Cabinet Ministers was obtained on 8 April 2015 to amend the Section 161 and 204 of the Act as proposed by the Cabinet Memorandum dated 2015, March 23rd, bearing number 15/336/625/11. Thereafter, it was informed by the Legal Draftsman Department that the objective of the Ministry could be achieved by amending only the Section 161 of the Act. Therefore, a subsequent Cabinet Memorandum bearing number 54 was submitted by the Ministry on 2016, October 4th, seeking the approval for the inclusion of new subsection 161-4A, drafted by the legal draftsman, and to submit the same for the approval of the Parliament, for which the approval of the Cabinet Ministers was given October 18, 2016. Thereafter, the proposed amendment to the Intellectual Property Act number 36 of 2003 was published on the Government Gazette dated 2017, November 2nd. And it is herewith submitted for the approval of the Parliament. Honorable Sir, as I stressed earlier, GI is a great value proposition for brand Sri Lanka and well supports the future goals of our international trade as well as increase in export income. This is equally true for exports of both Ceylon tea and Ceylon cinnamon. According to the Tea Exporters Association of Sri Lanka, though Sri Lanka tea export volume has not changed, in 2017, the revenue earned has increased to 233 billion compared to 184 billion rupees in 2016, registering a growth of 26.3%. It is reported that 2017 was the highest ever local currency revenue achieved from tea exports. Last year was a great year for our spice exports too. In 2016, our total spice exports were at $317 million, and it increased by 28% in 2017. To $406 million. Ceylon cinnamon is considered as the true cinnamon of the world. Therefore, I am pleased to inform the House that our cinnamon exports too are increasing. In comparison to 2016, export of Ceylon cinnamon surged by 27%, $202 million in 2017. Therefore, I request the Honourable Members of the House to approve these proposed amendments presented today. Thank you.
Gaurava Dr. Nalinda Jay, Gaurava Kodeeswar.
இன்றைய தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மற்றும் புலமை சொத்துக்கள் சம்பந்தமாக பேசுவதற்கான அனுமதியை தந்ததற்காக குழுக்களின் பிரதி தலைவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து கொண்டு, உண்மையிலே இந்த நாட்டிலே மிகவும் முக்கியமான ஒரு அமைச்சாக இருக்கின்ற இந்த சுகாதார அமைச்சு, இந்த சுகாதார அமைச்சினூடாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகின்ற மருந்துகள் ஔடதங்கள் என்பன சிறந்த முறையிலே சர்வதேச தர சட்ட நியமங்களுக்கு அமைய வேண்டியதாக இருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே பல வகையான மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுகின்றது. அந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற மருந்துகள் சரியான சட்ட திட்டங்களுக்கு தரத்துக்கு ஏற்ற வகையிலே இறக்குமதி செய்யப்பட்டாலும், ஆனால் சில மருந்து வகைகள் ஒவ்வாத தன்மையை ஏற்படுத்துகின்றதாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு மருந்து வகைகளை உற்பத்தி செய்கின்ற செயற்பாடுகளிலே ஆயுர்வேத ரீதியான மருந்து வகைகளை உற்பத்தி செய்ய வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டிலே மிகவும் அரிய வகையான மூலிகைகள் காணப்படுகிறது. இந்த அரிய வகையான மூலிகைகளை நாங்கள் அடையாளம் கண்டு, அடையாளம் காணப்பட்ட இந்த மூலிகைகளை சரியான முறையிலே செயற்படுத்தி அதன் மூலம் மருந்துகளை ஔடதங்களை நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த மூலிகைகள் மூலம் செய்யப்படுகின்ற ஔடதங்கள் பக்க விளைவில்லாத ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தாத ஒன்றாக காணப்படுகின்றது. இப்படியான ஔடதங்களுக்கு மருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உற்பத்தியை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறையை நாங்கள் ஏற்படுத்தலாம். இதன் மூலம் ஆங்கில மருத்துவங்களை நாங்கள் கூடுதலாக இறக்குமதி செய்கின்றோம். ஆனால் எங்களது உள்ளூர் உற்பத்திகளை, உள்ளூர் மூலிகைகளை கொண்டு நாங்கள் வெளிநாடுகளுக்கு கூடுதலான மருந்து வகைகளை, தரமான தர நியமங்களுக்கு ஏற்ற மருந்து வகைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அதன் மூலம் கூடுதலான நிதியை, கூடுதலான வருமானத்தை இந்த நாடு பெறக்கூடியதாக இருக்கும். அதேபோல் மருத்துவத்தையும் சரியான ஒரு நிலைப்பாட்டிலே நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்று விசேடமாக இந்த சுகாதார அமைச்சின் செயற்பாடுகள், அதன் நிதி ஒதுக்கீடுகள் என்பவற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கடந்த வருடங்களில், கடந்த காலங்களில் நிதிகள் ஒதுக்கப்பட்டதில் ஒரு பக்கச்சார்பான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால், கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வைத்தியசாலைகள், அதிலும் கூடுதலாக தமிழ் வைத்தியசாலைகள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை காணப்படுகின்றது. இதனை அடையாளப்படுத்தி எமது வைத்தியசாலைகளை எடுத்துக்கொண்டால், அண்மையிலே வெளிநாட்டு நிதியின் மூலம் ஒதுக்கப்பட்ட ஃபாரின் ஃபண்டட் ப்ரொஜெக்ட், அதன் மூலம் ஒதுக்கப்பட்ட நிதி விசேடமாக ஆதார வைத்தியசாலைகள் ஆக தெரிவு செய்யப்பட்டதாக பொத்திவில், சம்மாந்துறை, ஏறாவூர், நிந்தவூர் போன்ற வைத்தியசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு அதற்கு 1000 கோடி ரூபா நிதி ஒதுக்கப்பட்டது. உதாரணமாக நிந்தவூர் பிரதேச இடத்திலே இருக்கின்ற ஒரு வைத்தியசாலை இருக்கின்ற பொழுதும் கூட இன்னமொரு வைத்தியசாலைக்காக 5,000 மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டது. அதேபோல் சமாந்துறை வைத்தியசாலைக்கு நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது, ஆதார வைத்தியசாலைக்கு. பொத்திவில் ஆதார வைத்தியசாலைக்கு நிதி ஒதுக்கப்படுகின்றது. ஏறாவூர் வைத்தியசாலைக்கு நிதி ஒதுக்கப்படுகின்றது. இந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற 2 முக்கியமான ஆதார வைத்தியசாலைகளுக்கு, அதாவது ஆதார வைத்தியசாலையான திருக்கோவில் ஆதார வைத்தியசாலைக்கும் வாழச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கும் நிதிகள் ஒதுக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், பல மில்லியன் கணக்கில் நிதிகள் ஒதுக்கப்படுகின்ற இந்த செயற்பாடு ஒரு பக்கச்சார்பாக நடந்திருக்கின்றது. இங்கு நாங்கள் எல்லோரும் இன மதம் என்று நாங்கள் எங்களது சேவையை செய்ய வேண்டும், எங்களது செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே நேரம் இன்று கிழக்கு மாகாணத்திலே இனரீதியான ஒரு புறக்கணிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த இனரீதியான புறக்கணிப்பு தமிழ் மக்கள் வாழுகின்ற, தமிழ் மக்கள் செறிந்து வாழுகின்ற வைத்தியசாலைகளுக்கான நிதிகள் ஒதுக்கப்படுவது மறக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மறுக்கப்பட்ட ஒரு நீதி இங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. இது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகவே திருக்கோவில் ஆதார வைத்தியசாலை, ஆதார வைத்தியசாலை ஆக்கப்பட்டும் கூட இன்று வைத்தியர்கள், வைத்திய நிபுணர்கள் அற்ற ஒரு நிலையிலே காணப்படுகின்றது. வெறுமனே 3 வைத்தியர்களை உள்ளடக்கியதாக இந்த ஆதார வைத்தியசாலை காணப்படுகின்றது.
மரியாதைக்குரிய உறுப்பினர் அவர்களே, கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுவதாக நீங்கள் சொல்கிறீர்கள், உண்மை இருக்கலாம். ஆனால் சமீப காலம் வரை கிழக்கு மாகாணத்திலே கிழக்கு மாகாண சபை ஆட்சியை உங்களது கட்சியும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தான் கூட்டாட்சியாக நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆகவே கிழக்கு மாகாண தொடர்ச்சியாக ஆட்சி புரிந்தது உங்களுக்கு கூட்டாட்சி தான். ஆகவே அதை நீங்கள் மனதில் கொண்டு தெரியவில்லை.
கிழக்கு மாகாண ஆட்சி இருந்தாலும் இது வந்து மத்திய அரசாங்கத்திலே மத்திய அமைச்சின் செயற்பாட்டின் உள்ளடக்கப்பட்ட ஒரு வைத்தியசாலையாக காணப்படுகின்றது. நான் சொல்லப்படுகின்ற வைத்தியசாலை லைன் மினிஸ்ட்ரி, அதாவது மத்திய அமைச்சு சுகாதார அமைச்சுகள் இருக்கின்றது. மத்திய சுகாதார அமைச்சினாலே தான் இந்த நிதிகள் ஏனைய வைத்தியசாலைகள், அதாவது ஸ்பெஷலாக முஸ்லீம் வைத்தியசாலைகளுக்கு, முஸ்லீம்கள் செறிந்து வாழுகின்ற வைத்தியசாலைகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற தமிழ் ஆதார வைத்தியசாலை 2க்கும் நிதி ஒதுக்கப்படவில்லை. திருக்கோவில் வைத்தியசாலைக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை, வாழச்சானை ஆதார வைத்தியசாலைக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. நிந்தவூர் வைத்தியசாலை ஏற்கனவே ஒரு வைத்தியசாலை இருக்கின்றது, ஆனால் தற்பொழுது புதிதாக ஒரு வைத்தியசாலைக்கு 5,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் 1,200 மில்லியன் ரூபாய் சமாந்துறை வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் பொத்திவில் வைத்தியசாலைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, ஏறாவூர் வைத்தியசாலைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது எந்த வகையில் நியாயம் என்று நீங்கள் ஒரு மத்திய அரசாங்கத்திலே அமைச்சராக இருக்கின்றீர்கள், இதனை நீங்கள் உங்களது அரசாங்கத்திலே இருக்கின்ற அமைச்சர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அமைச்சரவை கூட்டத்திலே சொல்ல வேண்டும். இந்த நியாயம் நீதியற்ற முறை மீண்டும் நடைபெறக்கூடாது. இதனால் தான் இந்த நாட்டிலே கடந்த காலத்திலே அம்பாறை மாவட்டத்தில் மட்டுமல்ல கண்டியிலும் கூட இனவாதம், மதவாதம் தலை தூக்கி இருந்தது. இதனை தடுத்த விருத்த வேண்டும் என்றால் இந்த சமமான நிதி வழங்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது.
நிச்சயமாக உங்களது அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக அவற்றை நாங்கள் அமைச்சரவையில் எழுப்புவோம். உண்மையிலே உங்களது கட்சி எங்களது அரசாங்கத்துக்கு அவசரமான நேரங்களிலெல்லாம் பாரிய அளவில் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் கஷ்டமான நேரங்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றதாக உங்களது கட்சிக்கும் அரசாங்க மீது அழுத்த செல்வதற்கான பாரிய வாய்ப்புகள் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. உங்கள் அர்த்தங்களை செலுத்துங்கள், நாங்கள் உள்ளே இருந்து அர்த்தங்களை செலுத்துவோம். நிச்சயமாக உங்களது குறைகளை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றேன், அவற்றை நிச்சயமாக நாங்கள்
நன்றி அமைச்சர் அவர்களே. இதில் விசேடமாக ஒன்றை குறிப்பிட வேண்டும், நீங்கள் அரசியல் கைதிகளின் விடுதலை விடயத்திலே நீங்கள் அக்கறை கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்பெஷலாக நீங்கள் அமைச்சரவையிலே அந்த கைதிகளை விடுவிப்பதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள இருக்கிறதாக நாங்கள் அறிகின்றோம். அதனை நீங்கள் விரைவுபடுத்தி செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. மீண்டும் கிழக்கு மாகாணத்திலே பலதரப்பட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றது. வைத்திய ரீதியாக மருந்துகள் வழங்கப்படுகின்ற ரீதியாக சில வைத்திய சாலைகளிலே ஔடதங்கள் இல்லாத நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த கிராம பிரதேச வைத்திய சாலைகளிலே அந்த வைத்திய சாலைகளை அண்டி இருக்கின்றவர்கள் மிகவும் கஷ்டநிலையான பாதிப்புக்கு உள்ளான மக்களாக இருக்கின்றார்கள். அந்த மக்கள் வறுமை கோட்டுக்களே கூடுதலாக இருக்கின்ற மக்கள். அந்த மக்களுக்கான ஔடதங்கள், மாத்திரைகள், மருந்துகள் இல்லாத நிலை காணப்படுகின்ற பொழுது கூடுதலான அவதிக்கு உள்ளாகின்ற நிலை காணப்படுகின்றது. பணம் படைத்தவர்கள் தங்களது பணத்தை கொண்டு தனியார் வைத்தியசாலையிலோ அல்லது ஏனைய வைத்திய சாலைகளிலோ தங்களுக்கான மருந்துகளை பெற்று தங்களது உயிர்களை பாதுகாக்கக்கூடியதோ ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆனால் ஏழை மக்களின் நிலையை கருத்திற்கொண்டு இந்த பிரதேச கிராம வைத்தியசாலைகளுக்கான கூடுதலான ஔடதங்கள், மருந்துகள் வழங்கப்பட வேண்டும். அதேபோல் அந்த வைத்திய உபகரணங்களும் வழங்கப்பட வேண்டிய கடமைப்பாடுகள் இருக்கின்றது. இந்த வகையிலே திருக்கோவில் வைத்தியசாலைகளுக்கு தேவையான கட்டிட வசதிகள் இல்லாத ஒரு குறை காணப்படுகின்ற அதே நேரம் அந்த ஆதார வைத்தியசாலைக்கு எம்எல்டி இல்லாமல் இருக்கின்றது. அதேபோல் ரேடியோகிராஃபர் இல்லாமல் இருக்கின்றது. அதேபோல் அங்கே வைத்திய நிபுணர்கள் ஒரு எம்எஸ் தற்போது எம்எஸ் கூட அந்த இடத்துக்கு போடப்படாமல் இருக்கின்றது. இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக காணப்படுகிறது. தாதியர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள். 3 வைத்தியர் தான் அந்த ஆதார வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள். இந்த வைத்தியசாலை கிட்டத்தட்ட 120 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு வைத்தியசாலை. இப்படி இந்த வைத்தியசாலை புறக்கணிக்கப்பட்டு வருவது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே இந்த வைத்தியசாலையில் அரை பகுதியை இராணுவத்தினர் தனது கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார்கள். யுத்த காலத்திலே அந்த வைத்தியசாலை பாதிக்கப்பட்ட ஒரு வைத்தியசாலை, பல இழப்புகளை சந்தித்த வைத்தியசாலை. அப்படிப்பட்ட வைத்தியசாலையை நாங்கள் அதற்குரிய சரியான வளங்களை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே நீங்கள் கூடுதலான நிதியை அந்த வைத்தியசாலைக்கு வழங்கி அந்த மக்களின் சுகாதார ரீதியான செயற்பாடுகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. மேலும் அந்த வைத்தியசாலைகளுக்கு தேவையான பிளட் பேங்க் மற்றும் எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட் போன்ற வசதிகள் அந்த வைத்தியசாலைக்கு வழங்கப்பட வேண்டும். இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது அது ஒரு பூரணத்துவம் வாய்ந்த ஒரு வைத்தியசாலையாக இருக்கும். ஆகவே சுகாதாரத்திலும் கூட இந்த நாட்டிலே சுகாதாரம் என்பது, மருத்துவம் என்பது, அதன் வளங்கள் என்பது இன மத பாகுபாடற்று நடைபெற வேண்டும். மரணம் என்பது எல்லா இனத்துக்கும் தான் ஏற்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. தனிப்பட்ட ஒருவருக்கு மட்டும்
கௌரவ தலைமை தாங்கின்ற குழுக்களின் தலைவர் அவர்களே, கௌரவ உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் குறித்த ஒரு வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்யணுங்கிற அக்கறையின் காரணமாக பிழையான தவறுகளை இந்த சபையிலே செய்து சொல்லி கொண்டிருக்கிறார். யாரோ எழுதி கொடுத்த விடயங்களை வாசிப்பதாகவே நான் பார்க்கிறேன். கிழக்கு மாகாணத்திலே நான் அமைச்சராக, சுகாதார அமைச்சராக இருந்தவன் நான். அங்கே கிழக்கு மாகாணத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கிழக்கு மாகாணத்திலே மாவட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மற்றும் ஒவ்வொரு இனரீதியாகவும் பணங்களை ஒதுக்குவது அங்கே
நீங்கள் பிள்ளையாக மன்சூர் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் உங்களது காலத்தில் கூட நீங்கள் மாகாண அமைச்சராக இருக்கின்ற பொழுது கூட நீங்கள் தமிழ் வைத்தியசாலைகளை புறக்கணித்து வந்திருக்கின்றீர்கள். அதற்கான நிதிகளை நீங்கள் குறைவாக ஒதுக்கியிருக்கின்றீர்கள். அதற்கான ஆளணிகளை நீங்கள் திட்டமிட்டு செய்திருக்கின்றீர்கள். அப்படி நியாயற்ற முறையிலே நீங்கள் செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் மௌனியாக இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த முறை நீங்கள் நிதி ஒதுக்கப்பட்ட பொழுது லைன் மினிஸ்ட்ரியால் திருக்கோவில் வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்படவில்லை. நீங்கள் பாருங்கள், ஏறாவூர் வைத்தியசாலை முஸ்லிம்கள் வாழுகின்ற வைத்தியசாலை, சம்மாந்துற வைத்தியசாலை முஸ்லிம்கள் வாழுகின்ற வைத்தியசாலை, பொத்திவில் முஸ்லிம்கள் வாழுகின்ற வைத்தியசாலை, நிந்தவூர் முஸ்லிம்கள் வாழுகின்ற வைத்தியசாலை. இப்படி பக்கச்சார்பற்ற முறையிலே உங்களது செயற்பாடு நடைபெறும் என்றால் மீண்டும் அந்த இனக்கலவரத்துக்கும் மதக்கலவரத்துக்கும் நீங்கள் சார்பாக இருக்கின்றீர்கள் என்றால் நான் சொல்ல விரும்புகின்றேன். மேலும் இந்த இடத்திலே
இனக்குழப்பத்துக்கு அல்லது இன முருகலுக்கு நான் காரணமாக இருப்பதாக சொல்லுகின்ற ஒரு பிழையான இது கௌரவ உறுப்பினர்கள் இதை வாபஸ் பெற வேண்டும். அங்கே கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஆளுநர் அவர்கள் ஒவ்வொரு இன ரீதியாக அந்த விகிதாசாரப்படி பணம் ஒதுக்குவதை உறுதி செய்கிற ஒருவராக இருக்கிறார். ஆகவே நானல்ல, யார் அமைச்சராக இருந்தாலும் இனங்களுக்கு பாகுபாடான முறையிலே ஒவ்வொரு காலமும் நிதி ஒதுக்கப்படுவதில்லை. பிழையான அபிப்பிராயங்களை சொல்லி
இந்த நிதியானது ஆளுநர் அவர்கள் ஆளுநரால் ஒதுக்கப்பட்ட நிதி அல்ல. இது ஆளுநர் அவர்களினாலே ஒதுக்கப்பட்ட நிதி அல்ல. இது லைன் மினிஸ்ட்ரியினாலே ஒதுக்கப்பட்ட நிதி. குறிப்பாக ஃபைசால் காசிம் அவர்களினாலே, அவர்களின் முன்னெடுப்பாலே இந்த நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது. ஆகவே சமத்துவமாக சமமாக நீங்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறும். நன்றி.
ஹோட பிளேஸ், ஐ சஸ்பெண்ட் த ஹவுஸ் டில் 1:30 ஃபோர் லஞ்ச்.